புனித ஜும்மா கடமை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளிவாசலில் ஒன்று கொள்ளும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆகரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள், பட்டம் பதவிகள், சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டும் போய்விடும், அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்படும். ஒரு நேரம் வரும், அந்த நேரத்திலே டாக்டரும் கைவிட்டு விடுவார். குடும்பத்தார்கள் சூழால் இருந்து அழுது புரடாபித்து அல்லோட கல்லோலப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூஹு விரிக்கப்படும். குளிப்பாட்டுவார்கள், தவம் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். அந்த புதைகுழியோ ஒரு இறுக்கமான நெருக்கமான இடம், இருள் நிறைந்த இடம், புழுபூச்சிகள் நிறைந்த இடம். அங்கே நம்முடைய காசி பணத்தாலோ, பட்டம் பதவியாலோ, சொத்து சுகத்தாலோ, நம்முடைய அதிகாரங்களாலோ, குடும்பத்தார்களாலோ ஒன்றுமே செய்ய முடியாது, நெருங்க முடியாது. அந்த தனிமையான இருள் நிறைந்த இடத்திலே அந்த கபரை விசாலமாக்கி, கபரிலே வெளிச்சத்தை ஏற்படுத்தி, தனிமைக்கு துணையாக நின்று உதவி செய்யக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் தக்வா என்று சொல்லக்கூடிய ஒரே அச்சம். எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழ்ந்த இந்த நிலைப்பாடு தக்வா. நாம் இரவிலும் பகலிலும் செய்த தனிமையான கூட்டான அமல்கள், தொழுத தொழுகைகள், ஓதிய குர்ஆன்கள், செய்த திக்ருகள், இஸ்திக்பார்கள், தௌபாக்கள், செய்த தான தர்மங்கள், சதக்காக்கள், மக்களோடு பழகிய நல்ல பண்பாடுகள், இவைதான் கால் மாட்டிலும் தரமாட்டிலும் வடதிலும் வலதிலும் நின்று எனக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. எனவே யாருமே உதவி செய்யாத கட்டத்தில் அந்த தனிமையான வாழ்க்கையில் கை கொடுத்து கரை சேர்க்கக்கூடிய உதவியாக இருக்கக்கூடிய அந்த தக்வாவையும் சாலிஹான அமல்களையும் அதிகம் அதிகமாக செய்து கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இன்று எம்முடைய நாட்டிலே விசேஷமாக குறிப்பாகவும் ஏனைய உலக நாடுகளிலேயும் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, அசாதாரண நிலைமைகள் என்ன தோண்டிக் கொண்டிருக்கின்றது, ஏன் இந்த நிலைமை இப்படியாக ஏற்படுவதற்கு காரணம், இதற்கு என்ன தீர்வுகள், இதை எப்படி நாம் முகம் கொடுக்க முடியும் என்ற விடயங்களை இந்த பொதுபாவிலே அந்த கண்ணோட்டத்தில் ஒரு ஆய்வு செய்தால் நல்லம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இந்த ஜமானிலே, இந்த காலகட்டத்திலே உலகளாவிய மட்டத்தில் முஸ்லீம்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சோதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சோதனையிலே இலங்கை நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம்களும் விடுபடவில்லை, அவர்களும் அந்த ஒரு பயங்கரமான ஒரு சோதனைக்கு, அசாதாரண நிலைமைக்கு உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இதை அதிகமான மக்கள் விளங்காமல் புரியாமல், நாட்டிலே இப்பொழுது அமைதியாக இருக்கிறது, சாந்தமாக இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறது என்றெல்லாம் பேசிக்கொண்டு தன்னுடைய கல்யாணம் காட்சிகளும், தன்னுடைய பங்க்ஷன்களும், தன்னுடைய குடும்ப விடயங்களும் இவைகளிலே மக்கள் மூழ்கி இருக்கின்றார்களே தவிர, இந்த நிலைமைப்பாட்டை, இந்த நிலையை நாங்கள் எப்படி முகம் கொடுக்க வேண்டும், இதற்கு என்ன தீர்வு என்று மக்கள் உணர்கிறார்கள் இல்லை என்பதைத்தான் கவலையாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அகில இலங்கை ஜமியத்துலமா நாடளாவிய ரீதியிலே மக்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டத்திலே நாம் ஒவ்வொருவரும், இது உலமாக்களுடைய பணி அல்லது இது சார்ந்தோர்கள் பணி அல்லது இது அரசியல்வாதிகளுடைய பணி, நாம் இதற்கு ஏன் தலை போட வேண்டும் என்ற கோட்பாட்டிலே, நிலைப்பாட்டிலே நாம் இருப்போம் என்றால், அனைவரும் இதனுடைய பிரதிபலனை அனுபவிக்க வேண்டிய கட்டம் ஏற்பட்டுவிடும். எனவே உலமாக்களுக்கு மட்டுமோ அல்லது அரசியல்வாதிகளுக்கு மட்டுமோ உள்ளது அல்ல, இதை நாம் அனைவரும் சேர்ந்துதான் முகம் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே, நிலைப்பாட்டிலே நாம் வர வேண்டிய ஒரு கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சிலர்களுடைய எண்ணம், ஏதுமே ஒரு பிரச்சனை இல்லை, ஏன் நாம் இதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று இல்லை அன்புக்குரியவர்களே. நாடவாமிய ரீதியிலே சென்ற சில வருடங்களுக்கு இருந்ததை பார்க்கவும் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை பார்க்கின்ற பொழுது எம்முடைய பேச்சிலே சொல்வோம் மௌனமாக இருப்பது இது ஒரு நல்லதல்ல என்று சில கட்டங்களிலே பேசுவோம். அந்த அடிப்படையிலே மௌனம் என்று சொல்லி அதை உள்ரங்கத்திலே பார்க்கின்ற பொழுது மிக ஆழமாக போய்கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் நாம் விளங்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே அண்மையில் ஒரு பெரிய ஒரு நிறுவனம் ஒரு பெரிய மதஸ்தலத்துக்கு உதவி செய்ய வேண்டும், ஒரு சகஜீவனைய மக்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று போன பொழுது அந்த இடத்துடைய பெரியார் சொன்ன வார்த்தை தான், இங்கே இந்த இடத்திலே உதவி செய்ய வேண்டாம், நீங்கள் வேறு இடங்களுக்கு கொண்டு போய் அதை செய்யுங்கள், நீங்கள் நல்ல வேலைதான் செய்ய பார்க்கின்றீர்கள் என்றாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய நாட்டுடைய நிலைமை நீங்கள் விளங்கியோ இல்லையோ தெரியாது, ஆனால் நீங்கள் மிக மோசமாக இருக்கிறது, நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், உங்களுடையவர்களுக்கு சொல்ல வேண்டியது பொறுமையாக இருந்து மிக தூர நோக்கோடு செயல்பட வேண்டும் என்ற செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும் என்றும் அந்த மதப்பெரியார் சொல்லி அனுப்புகின்றார். அன்புக்குரியவர்களே, இது எனக்கு தெரிந்த விடயம் என்றாலும் அந்த இடத்துக்கு போனவர்களுக்கு அப்படியான நசீகத்துகள் சொல்லி அனுப்பப்பட்டது. எனவே அன்புக்குரியவர்களே, அன்பு சகோதரர்களே, இன்றைய நிலைப்பாடை பார்க்கின்ற பொழுது எம்முடைய பொருளாதாரத்தை அழித்து எம்மை குட்டிச்சுவராக்க வேண்டும், எம்மை இந்த நாட்டிலே இல்லாமலாக்க வேண்டும் என்ற சதியிலே தான் ஒரு சிலர்கள் முயற்சிக்கின்றார்கள் என்பதை நாங்கள் வழங்கி இருக்கிறோம், சிலர்கள் வழங்காமல் இருக்கலாம். எனவே இப்படியான இதை கொத்துபாவிலே சொல்லி முடிக்க முடியாது, எம்மிடத்திலே ஊர்ஜிதமான நிறைய தகவல்கள் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த தகவலின் அடிப்படையிலே தான் அகில இலங்கை ஜன்யுத்திரமா நாடகாவிய ரீதியிலே மக்களுக்கு விழிப்பூட்டும் நிகழ்ச்சிகளை செய்து மக்களுக்கு இதை உணர்த்தி கொண்டிருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே இது ஏன் இந்த நிலைப்பாடு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யாரையும் குறை சொல்லி வேலையில்லை, எம்முடைய பிழையை எம்முடைய தவறை வைத்துக் கொண்டு நாம் யாரையும் குறை கூறுவதில் எந்த அந்த பிரயோசனமும் இல்லை என்பதைத்தான் நான் சொல்ல வேண்டி வருகிறேன். அன்புக்குரியவர்களே, எனக்கு மத்தியிலே பள்ளியை எடுத்தாலும் அரசியல் அமைப்பை எடுத்தாலும் வியாபாரத்தை எடுத்தாலும் அதுக்குள்ளே 10 கோட்டிகளாக இருந்து பிரிந்து சின்ன பின்னப்பட்ட சிதறடிக்கப்பட்ட சீரழிஞ்ச ஒரு சமுதாயம் என்றால் இன்றைய காலத்திலே இந்த முஸ்லீம் சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகளாவிய மட்டத்திலும் சரி, எம்முடைய நாட்டிலாக இருந்தாலும் சரி, எமக்கு மத்தியிலே அரசியலை எடுத்துக்கொண்டாலும் சீரழிஞ்சு போகக்கூடியதாக மக்களிடத்திலே ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டல் இல்லாமல் நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டிருப்பது தன்னும் ஒவ்வொருவரும் தனது லாபத்தை சுய லாபத்தை கருதுவே தவிர பொது லாபத்தை உம்மத்துடைய லாபத்தை உம்மத்துக்கு சேவை செய்ய வேண்டிய நிலைப்பாட்டை விட்டும் தூர போய் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பொக்கட் தன்னுடைய சீட்டு என்ற அடிப்படையிலே செயல்படுவதும் இதற்கு ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பள்ளி வாசல்களை எடுத்துக்கொண்டாலும் ஊர்களை எடுத்துக்கொண்டாலும் சில்லற பிரச்சனைகளை தூக்கி பிடித்துக் கொண்டு உம்மத்தை சீரழிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களே தவிர ஒற்றுமையை பற்றி செயல்பட வேண்டும் என்ற நன்மை நிலைப்பாட்டை விட்டும் தூரமாகிவிட்டார்கள். ஒரு குனூத்துக்கும் ஒரு துவாவுக்கும் ஒரு தராவிகிக்குமாக வேண்டி இது போன்ற சில சில்லற பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு ஊர்களை சின்ன பின்னப்படுத்தி பிளவுபடுத்தி பிரிந்து சுக்குநூறாகக்கூடிய நிலைப்பாட்டிலே எமக்கு மத்தியிலே பிளவிருக்கின்றது என்பதை விளங்கிய ஷியாக்களும் காதியானிகளும் அத்துவேதமும் பைல்வானிசமும் இது போன்ற அகலுல் குர்ஆனும் மஹதி பவுண்டேஷன் சென்ற காலங்களிலே இப்படியான நிலைப்பாடு என்னுடைய நாட்டிலே இருக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, ஒரே ஜமாத்தாக ஒரே அமைப்பாக ஒரே தலைமைத்துவத்திலே ஆட்சி செய்யப்பட்ட இருந்த ஊர்கள் கூறு போடப்பட்டு தெருவுக்கொரு ஜும்மா என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு இடங்களிலும் சின்ன பின்னப்பட்டு போகக்கூடிய நிலைப்பாட்டை அண்மை காலமாக அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு நல்ல நிலைப்பாடு அல்ல, எம்முடைய விரோதிகளுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமைந்து கொண்டிருந்தது. நாம் எம்முடைய ஊர்களிலே ஒவ்வொருத்தருடைய விட்டுக் கொடுப்பு இல்லாத காரணத்தினாலே நான் குடித்த மசலுக்குத்தான் மூன்று கால என்ற அடிப்படையிலே அன்புக்குரியவர்களை செயல்படுவதன் காரணமாக என்னுடைய கருத்து தான் எடுக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் செயல்படுவதன் காரணமாக எதிரிகளுக்கு சந்தர்ப்பமாக இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நுழைந்து எம்மை சீரழிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அண்மை காலமாக ஷியாக்களுடைய எழுச்சி நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு போகின்றது. அப்துல்லாஹி பின் சபாவுடைய தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த யூதியுடைய தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த மோசமான கொள்கைதான் ஷியா கொள்கை. அதிகமானவர்கள் அறிந்திருப்பார்கள். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், விரிவான அமைப்பு சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், சஹாபாக்களை ஏசக்கூடிய, சஹாபாக்களை சிந்திக்கக்கூடிய, சஹாபாக்களை குறை சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த ஷியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு விளக்கம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜியாரத்துக்கு பக்கத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அமீர் முஃமினீன், நபி அவர்களுடைய வாயால் சித்தீக் என்று பட்டம் கொடுக்கப்பட்ட அந்த உத்தமர், சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களின் முதன்மையானவர், அவருக்கு நிகராக உலகமே இருந்தாலும் நிகராக முடியாத அந்த உத்தமர், லௌகான நபியின் பதி லக்கான உமர், எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் அது உமராக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த உத்தமர் அமீருல் முஃமினீன் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டு பேரையும், நஊது பில்லாஹ், இரண்டு கழுதைகள் அவர்களை இந்த இடத்திலிருந்து எடுத்து எரிய வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் என்றால் அந்த சியாக்கள் தான். அன்புக்குரியவர்களே, இப்படியாக அந்த சஹாபாக்கள் மீது கை வைத்து விட்டால் குர்ஆனும் ஹதீஸும் சந்தேகத்துக்குரியதாக மாறிவிடும். குர்ஆனையும் ஹதீஸையும் என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்கள், இடையிலே இருக்கக்கூடியவர்கள் உத்தம சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களை குறை சொல்லக்கூடிய, நிந்திக்கக்கூடியவர்கள் அந்த ஷியாக்கள். எனவே அவர்களுடைய கொள்கை எம்முடைய நாட்டிலே மிக தீவிரமாக பரவிக்கொண்டு போகின்றது. கண்ணியமானவர்களே, சிரியாவில் என்ன நடக்கிறது? சவுதி உலகம் என்ன என்ன இலக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது? லெபனானில் என்ன நடைபெறுகிறது? இராக்கில் என்ன நடைபெறுகிறது? ஏன் பச்சிலம் பாறைகள் கொண்டு குவிக்கப்படுகின்றார்கள்? கண்ணியமானவர்களே, ஒரு ரோஹிணியாவை மட்டும்தான் பேசுகிறோம், ஆனால் இவைகள் நடக்கிறது எனக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக பயங்கரமான நிலைப்பாடு, பின்னாலே இருந்து செயல்படுவது இந்த ஷியாக்கள், மோசமான ஷியாக்கள். கண்ணியமானவர்களே, இதே போன்றுதான் காதியானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் நீர்கொழும்பு பகுதியிலே அதிகமாக இருக்கிறார்கள். நபிக்கு பின்னால் இந்த நபியும் வரமாட்டார்கள். லா நபிய பகுதி, எனக்கு பின்னால் இந்த நபியும் இல்லை. காத்தமுன் நபி, சீல் வைக்கப்பட்ட நபிதான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் தான் கடைசி நபி. இதுதான் எங்களுடைய ஈமான், முஹம்மது ரசூலுல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இந்த நபி அவர்கள் சொன்ன வார்த்தை தான், எனக்கு பின்னால் 30க்கும் மேற்பட்ட நபிகள் உலகத்திலே உதிப்பார்கள், பொய் நபிகள் உதிப்பார்கள், கொள்ளுகும் எந்த என் நுபுவத்தை, அனைவரின் நுபுவத்தை வாதிடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸைலமத்துல் கஸ்ஸாப், அஸ்வல்துல் அந்தி போன்றவர்கள் வந்தார்கள், உதித்தார்கள், அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அந்த காலத்தில். எனவே இன்றைக்கும் அந்த மஹதி பவுண்டேஷன் என்றும், அதே போல மிருசாகுல மஹமதி, நான் நபி என்று வாதிடக்கூடியவர்களே உள்ளவர்கள் தான் அந்த நீர்கொழும்பு பகுதியில் உள்ளவர்கள். காதியானிகள், அகமதியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், சித்த யஹூதியத்தில் சுத்த குப்பார்கள், அந்த யஹூதிகளுடைய பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள். ஏன் நாங்கள் இவர்களை பற்றி பேச வேண்டும்? அன்புக்குரியவர்களே, இந்த பௌத்தர்களையோ கிறிஸ்தவர்களையோ இந்துக்களையோ நாம் பேசுகிறோம் இல்லை. அவர்கள் அவர்களுடைய மதஸ்தலங்களிலே நின்று அவர்களுடைய முறையிலே அவர்கள் செயல்படுகின்றார்கள். எனவே நாங்கள் அவர்களை குறை கூறவில்லை. இவர்கள் எங்களை போல ஜும்பா போட்டுக்கொண்டோ, எங்களை போல தாடி வச்சுக்கொண்டோ, எங்களை போல தொப்பி போட்டுக்கொண்டோ, எங்களை போல பர்தா வச்சுக்கொண்டோ, நாங்களும் முஸ்லீம் என்று யஹூதியத்தை வாதிடுவதென்றால், இதனாலே தான் ஏமாந்து விடக்கூடாது, இந்த உம்மத்து ஏமாந்து ஈமானை இழந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் உம்மத்துக்கு விழிப்புணர்வுகள் ஊட்டிக்கொண்டிருக்கிறோம். எனவே காதியானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், நபிக்கு பின்னாலே நபி வருவார், அதுவும் மிர்சாகுலம் அகமது நபி என்று வாதிடக்கூடியவர்கள் தான் இந்த அகமதியாக்கை காதியானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள். அதனுடைய தொடரிலே உள்ளவர்கள் தான் எம்மதமும் சம்மதம் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் அந்த மஹதி பவுண்டேஷன் என்று சொல்லக்கூடியவர்கள். எனவே அத்துவேதமும் வைல்வானிசமும், வைல்வானிசம் என்றால் தொடர் தேவையில்ல, விக்கிரமட்டும் சென்றால் போதும் என்று சொல்லக்கூடியவர்கள். எனவே சென்ற காலங்களில் இல்லாத அளவுக்கு இந்த காலத்திலே மிக மிக சீக்கிரமாக, விரைவாக அப்படியான மோசமான கொள்கைகள் எம்முடைய ஊர்களுக்குள்ளே பரவிக்கொண்டிருக்கிறது. ஏழை குமர்களை தேடி வந்து
வசதி படைத்தவர்கள் கல்யாணம் முடிச்சு அவர்களையும் குடும்பமாக்கி அவர்களையும் தன்னவசம் ஆக்கிக் கொள்வதற்கு இப்படி பல தந்திரோபாயங்களை பயன்படுத்தி செயல்படக்கூடியவர்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாகி நாளைய கியாமத்தில் மேலான உத்தம சொர்க்கத்தை மேலான உயர்ந்த அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம் அனைவருக்கு மறுபுரிய வேண்டும். மேலான சகோதரர்களே, இப்படியான இந்த மோசமான கொள்கைகள் நாடலாவிய ரீதியிலே அதை உலகளாவிய ரீதியிலே பரவி மிக மோசமான நிலைமைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. எம்முடைய நாட்டிலும் அண்மை காலமாக எமக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லாத காரணத்தினாலே, எமக்கு மத்தியிலே நாளுக்கு நாள் பிளவுகள் கூடிக்கொண்டு போகின்ற காரணத்தினாலே, எமக்கு மத்தியிலே விட்டுக் கொடுப்புகள் இல்லாத காரணத்தினாலே, ஒத்தருக்கொத்தர் மதிச்சு கண்ணியப்படுத்தி ஒத்தருக்கு உபசரிக்கக்கூடிய நிலைப்பாடு இல்லாத காரணத்தினாலே, எமக்கு மத்தியிலே வேற்றுமை கூடுவதன் காரணமாக அப்படியான மோசமான கொள்கைகள் எம்முடைய நாட்டுக்குள்ளே புகுந்து எம்மிலே எத்தனையோ ஈமான்களை கரிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. லேசாக நினைக்காதீர்கள், சென்ற காலங்களை விட எத்தனையோ உத்தியோக இடங்களுக்கு, அதாவது சில கல்வி நிலையங்களுக்கு அவர்கள் புகுந்து விட்டார்கள். எனவே மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து எம்முடைய தொடர்புகளை, இது சம்பந்தமான விளக்கங்களை அகில இலங்கை ஜம்மியத்துலமா மூலமாக பெற்று எம்முடைய ஈமான்களை பாதுகாத்துக் கொள்வது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று இந்த தலையங்கத்தை நாம் தெரிவு செய்வதற்கு காரணம், இந்த பள்ளி வாசலுக்கு வரக்கூடியவர்கள் அதிகமாக இலங்கையில் நாலா பக்கத்தில் இருந்தும் வரக்கூடியவர்கள். எனவே அந்தந்த ஊர்களிலே கேட்ட மாத்திரத்தில் நின்று விடாமல் எம்முடைய ஊர்களில் இருந்து என்னென்ன இதற்காக வேண்டி நாங்கள் செய்ய வேண்டும், எப்படி முகம் கொடுக்க வேண்டும், ஒரு ஜம்மியத்துலமாவோடு சேர்ந்து இதை எப்படி உம்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனை ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் பிறக்கவில்லை என்றால், இதனால் ஏதும் விபரீதங்கள் ஏற்படும் என்றால், நிச்சயமாக நாளைய கியாமத்திலே கேட்டும் அமல் செய்யவில்லை என்ற குற்றத்துக்கு ஆளாகப்படுவோம் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டியதுதான், எமக்கு மத்தியிலே இந்த சில்லற பிரச்சனைகளை திருப்பி பிடித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக இன்று மோசமான அகீதாக்களும் மோசமான கொள்கைகளும் எமக்கு மத்தியிலே உள்புகுந்து விட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படையிலே அடுத்த கட்டமாக பார்க்கின்ற பொழுது நாட்டிலே ஒரு அசாதாரண நிலைமை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு போகிறதே தவிர அது குறைந்த வண்ணம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஏன் இந்த நிலைமைகள் என்பதை கொஞ்சம் ஆழமாக துருவி ஆராய்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, வெளிநாட்டுடைய சில தீய சக்திகள் எம்முடைய நாட்டிலே உட்புகுந்து எமக்கு மத்தியிலே புலவை ஏற்படுத்துவதற்காக மும்முரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டிய ஒரு கட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டிலே வாழக்கூடிய பெரும்பான்மை சகோதரர்களை பற்றி சொல்வதாக இருந்தால், உண்மையிலே இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சகோதரர்களை போல எந்த ஒரு நாட்டிலும் தேடிக்கொள்ள முடியாது. அது இந்தியா பாகிஸ்தானாக இருக்கலாம், அல்லது அரபு நாடுகளாக இருக்கலாம். இந்த நாட்டிலே நமக்கு வாழ முடியாவிட்டால் அரபு நாட்டிலே போய் வாழ முடியாது. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களோடு வாழ முடியாவிட்டால் எமக்கு பாகிஸ்தானிலே போய் எமக்கு வாழ முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த நட்பண்புள்ள பெரும், அதாவது புற மதத்தவர்கள் என்று சொல்வதாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, இன்னும் விளக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த நாட்டிலே வாழக்கூடிய பௌத்த மக்கள் அவர்கள் என்று சொல்வதாக இருந்தால், உண்மையிலே சொல்வதாக இருந்தால், அரபு நாடுகளுக்கு போனவர்களுக்கு தெரியும், அரபு நாட்டிலே ஒரு டெக்ஸியிலே ஏறினால் இறங்கி போகின்ற கட்டத்திலே சந்தையோடு போகிறோம். எனவே இதுதான் அந்த எம்முடைய முஸ்லீம் சகோதரர்களின் நிலைப்பாடுகள். அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்களோடு நான் என்னுடைய கருத்தை மட்டும் சொல்லவில்லை, அரபு நாடுகளில் இருந்து வந்த அந்த அரபு மக்களிடத்திலே கேட்கின்ற பொழுது கூட அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான், இந்த நாட்டுடைய மக்கள் பெரும்பான்மை மக்களுடைய நிலைப்பாடு மிகவும் பண்பானவர்கள், அன்பானவர்கள், இரக்கமானவர்கள். அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, ஈமான் மாத்திரம்தான் இல்லை, மற்ற படியை பார்க்கின்ற பொழுது எம்மிலே அந்த சகோதரர்கள் மிக நல்லுறவு உள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கொத்துபாவிலே சொல்ல முடியாது, அவர்கள் ஒவ்வொருவரும் நடந்து கொள்கின்ற, வாக்களித்தால், தன்னுடைய கடை எடுத்தால், அல்லது தன்னுடைய அதாவது கடன் எடுத்தால், வியாபாரம் செய்கின்ற பொழுது ஒரு சாமான் காணா போனால் திருப்பி கொடுக்கின்ற நிலைப்பாடுகளில் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் எமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையிலே இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு கூட எம்முடைய கடைகளுக்கு வர வேண்டாம், எமதுடைய கடைகளிலே சாமான்கள் வேங்க வேண்டாம், எமக்கு சாமான்கள் விற்க வேண்டாம் என்றெல்லாம் ஒரு சில 5 அல்லது 10 வீதமான மக்கள் குரல் எழுப்பும் பொழுது கூட 95% இந்த நாட்டில இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் எம்முடைய கடையிலே யாரு கூடுதலாக சாமான் வாங்குகின்றார்கள், 98% என்றால் பிழை இருக்காது. அந்த அளவுக்கு நாம் யாரோடு வியாபாரம் செய்கிறோம், யாருக்கு எம்முடைய சாமான்களை கொடுக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, நாம் பஸ்ஸிலே போகிற பிரயாணம் செய்கிறோம், ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம், இன்னும் உள்ள கர்மங்களை நிறைவேற்றுவதற்காக எத்தனையோ காரியாலங்கள் ஆபீஸ்களுக்கு போகிறோம், எம்முடைய வேலைகளை செய்து தராமல் இருக்கின்றார்களா? நிச்சயமாக எம்முடைய வேலைகளை ஒரு சிலர்கள் வெறுத்தாலும் அதிகமானவர்கள் நல்ல பண்போடு எம்மை முன்னோக்கிறார்கள், வரவேற்கிறார்கள், எம்முடைய கர்மங்களை செய்து தருகின்றார்கள். யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் இவருக்கு அநியாயம் செய்தார்கள் சொல்கிறார்களா? இல்லை. ஏன்? அன்புக்குரியவர்களே, அப்படியாக இருக்கின்ற நேரத்திலே அந்த மக்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய 90-95% பெரும்பான்மை மக்கள் நல்ல மக்களாகத்தான் இருக்கின்றார்கள். நாம் செய்த தவறு என்ன? இஸ்லாத்தை பற்றி தெளிவுபடுத்தவில்லை, இஸ்லாத்தை பற்றி அவர்கள் எம்மிடத்திலே வாழ்க்கையிலே கொண்டு வரவில்லை. அவர்கள் புரியாமலே எத்தனை நூற்றுக்கணக்கானவர்கள் இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள், யாரும் பிரச்சாரம் செய்யவில்லை, யாரும் வணங்கப்படுத்தவில்லை, யாரும் தெளிவுபடுத்தவில்லை. அப்படி இருந்தும் குர்ஆனையும் நபியுடைய ஹதீஸையும் பார்த்துவிட்டு சில விடயங்களை பார்த்துவிட்டு அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே புகுந்து கொண்டார்கள். சுபஹானல்லாஹ். நாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவோம் என்றால் எத்தனை பேர்கள் மாறிவிடுவார்கள். ஆனால் நாம் அப்படி செய்யாமலே அவர்கள் என்னை பார்த்து ஒரு சில நடவடிக்கைகளை பார்த்து அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வருகின்றார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் பேசுகின்ற பொழுது இந்த நாட்டிலே வாழக்கூடிய பெரும்பான்மை சகோதரர்கள் மிகவும் நல்ல பண்புள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் அந்த அடிப்படையிலே பிற மதத்தவர்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகின்றது என்றால் லா தஸுப்புல்லதீன யதூன மின் தூனில்லா ஃபயஸுப்புல்லாஹ பிகைரி இல்ம். அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுகின்றது, பிறர் மதத்தவர்களை நீங்கள் குறை சொல்ல வேண்டாம், அவர்களுடைய வணக்கங்களை நீங்கள் குறை கூற வேண்டாம். அப்படி குறை கூறினால் அவர்கள் உங்களுடைய அல்லாஹ்வை குறை கூறக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லிக் காட்டுகின்றது. அதே போல இன்னும் அதிலே அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுகின்றது, இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி சயஜ்அலு ரஹ்மான் வுத்தா. நீங்கள் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் புரிவீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா உங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே இணக்கத்தை நல்லுறவை ஏற்படுத்தி விடுவார், அவர்கள் உங்களை விரும்பக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, அஸ்அல்லா அய்யஜ்அல பைனக்கும் வபைனல்லதீன ஆதைத்தும் மின்ஹும் மவத்தத்தன் வல்லாஹு கதீரும் வல்லாஹு கஃபூரு ரஹீம். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா உங்களுக்கும் உங்களுடைய விரோதிகளுக்கு இடையிலே உங்களுக்கு மத்தியிலே இரக்கத்தை போடுவதற்கு அல்லாஹ் போதுமானவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. இதிலிருந்து தெளிவு பெற வேண்டிய விஷயம் என்ன? அத்தனை புரட்சியையும் நடப்பது எம்முடைய குற்றம். ஏன் நாம் உங்கள் முஸ்லீம்களாக வாழ வேண்டும்? இந்த நாட்டிலே முஸ்லீம்களாக வாழ தவறுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பயங்கரமான சோதனைகள் வரும் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி காட்டுகின்றது. எப்பொழுது ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக வாழ தவறுகின்றானோ உங்கள் மீது கெட்டவர்கள் காட்டப்படுவார்கள், நல்லவர்கள் ஒன்று சேர்ந்து துவா செய்தாலும் மோசமான நிலைமைகள் உண்டாகும் பொழுதோ துவாவிலே ஈடுபட்டாலும் பதா இஸ்தஜா பலைகள் அவர்களது துவாக்கள் கபூல் செய்யப்பட மாட்டாது. எனவே அன்புக்குரியவர்களே, அத்தனை நிலைமைக்கும் மூல காரணம் எம்முடைய ஊர்களை எடுத்துக்கொண்டால் 10 வீதமான மக்கள் தான், 15 வீதமான மக்கள் தான் இஸ்லாத்தை பின்பற்றுகின்றார்கள். மற்றவைகளை பார்த்தால் குடியும் சூதும் விபச்சாரமும் வட்டியும் ஏமாற்றும் துரோகமும் அநியாயமும் அட்டூழியமும் செய்யக்கூடியவர்கள் எம்முடைய ஊர்களை பார்த்தால் வாலிபர்கள் ஒரு பக்கத்திலே மோசமான செயல்களே போதைப் பொருள்களுக்கு அடிபணிந்து நாசமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். ஊர்கள் சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கிறது, வேற்றுமையால் கருத்து முரண்பாடுகளால் சின்ன பின்னப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான நிலைப்பாடுகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய கோபங்களை வருத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதுவும் ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கின்றது, லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூனகும் ஃபித்தீன் வலம் யுக்ருஜூகும் மின் தியாரிக்கும் அன் தபர்ருஹும் வதுக்ஸிது இலைஹிம். உங்களுக்கு அநியாயம் செய்யாத, உங்களுடன் யுத்தம் செய்யாத, உங்களை உங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியாக்காத பிரமத மக்களை, நீங்கள் பிரமத மக்களுக்கு உதவிகள் உபகாரங்கள் ஒத்தாசை புரிவதிலே அவர்கள் எந்த குறையும் இல்லை, நீங்கள் அதை தடுக்க வேண்டாம். அவர்களுக்கு நீதமாக நடந்து கொள்வதிலே இஸ்லாமங்களை தடை செய்யவில்லை என்பதையும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லிக் காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, எமக்கு சூழல் வாழக்கூடிய எமது சகோதரர்கள், எம்முடைய புறமத மக்கள், அவர்களுக்கு உதவி ஒத்தாசைகள் புரிவதிலே எந்த குறையும் இல்லை என்பதைத்தான் சொல்கின்றது. நாம் உதாரணம் சொல்வதாக இருந்தால், நீங்கள் 5 கோடி ரூபாய்க்கு ஒரு ஊட்ட கட்டுறீங்க, அப்பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரமத சகோதரர் கூட பிஞ்சி தண்ணி ஒழுகி கொண்டிருக்குது, வீட்டுக்கு கரண்ட் இல்லாம இருக்குது, வீட்டில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருக்குது. அந்த கட்டத்தில் ஒரு 5 கோடி ரூபாய் செலவழிச்சு நீங்க வீட்டை கட்டுறீங்களே, அவனுக்கு கரண்ட் எடுத்து அல்லது கூலியை போட்டு ஒரு 10-25-50,000 ரூபாய் செலவழிச்சு இப்படியாக அவனுக்கு ஒரு உதவி செஞ்சால் எவ்வளவு அவர்கள் உங்களை மிகைப்பார்கள், உங்களை கண்ணியப்படுத்துவார்கள், உங்களுக்கு சார்பாக இருப்பார்கள் என்பதை விளங்கவில்லையா என்பதைத்தான் நாங்கள் மக்களுக்கு சொல்லுகின்றோம். எனவே இப்படியான நிலைப்பாடுகளிலே எதிர்காலங்களிலே சிந்திக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், உங்களோடு உறவு வைத்திருக்கக்கூடிய அந்நிய சகோதரர்களுக்கு நீங்க பிரமத சகோதரர்களை ஏதாவது காரணத்தில் இம்சைப்படுத்துவீர்கள் என்றால், அவர்களை நோவினைப்படுத்துவீர்கள் என்று சொன்னால், அப்படியானவர்கள் என்னுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று வன்மையாக நபி அவர்கள் கண்டித்தார்கள். அது மட்டுமல்ல, அப்படியாக உங்களோடு இருந்து சேர்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த ஒரு அநியாயமும் செய்யாத புறமத சகோதரர்களுக்கு நீங்கள் நோவினை படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்கு எதிராக நான் கியாமத்திலே வாதாடுவேன் என்று நபி அவர்கள் சொல்வதாக இருந்தால், நாம் இந்த நாட்டிலே வாழக்கூடிய பெரும்பான்மை சகோதரர்களோடும் எப்படியாக நல்லிணக்கத்தோடு நல்ல முறையிலே சகஜீவினையோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, இப்படியான நல்ல பண்பாடுள்ள மக்கள் தான் இந்த நாட்டிலே வாழக்கூடிய இந்த பெரும்பான்மை சகோதரர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அண்மை காலமாக நடைபெறக்கூடிய விடயங்களை பார்க்கின்ற பொழுதும் மோசமான நிலைமைகள் ஒவ்வொரு இடங்களிலே சின்ன சின்ன பிரச்சனைகளை வைத்து அதை பெரிசாக்கி பூரோம்பமாக மாற்றி அங்கே ஒரு பெரும் கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக சிலர்கள் முயற்சிக்கின்றார்கள். அதைத்தான் நான் சொல்லுகின்றேன், 5 அல்லது 10 வீதமான மக்கள் அந்த முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமை மிகவும் மௌனமாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஊர்களுக்குள்ளே அவர்களுடைய கருத்துக்களை, மோசமான எண்ணங்களை அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாம் ஒவ்வொருத்தரும் புரிய வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த நிலைமைகளை விளங்கி நாங்கள் அதாவது நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திலே வாழ்கிறோம். 5 வீதம் அல்லது 10 வீதம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையை, நான் இதை தெளிவாக ஒத்துபாவிலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் செய்திகளை அதாவது அறியக்கூடியவர்கள் அண்மையிலே ஒவ்வொரு இடங்களிலே ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனையை எவ்வளவு பூகம்பாக மாற்றி அந்த இடங்களிலே பிரச்சனைகளை ஏற்படுத்த பார்த்தார்கள் என்ற செய்திகளை சென்ற காலங்களுடைய விடயங்களை அறிந்திருப்பீர்கள். அதை ஒவ்வொரு நாளும் இந்த நிலைமை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டுதான் போகின்றது. கண்ணியமானவர்களே, நாம் ஊர்களிலே விழிப்பாக இருக்க வேண்டும். எம்முடைய நிர்வாகங்கள், ஊர் மக்கள், எம்முடைய வாலிபர்கள், அவர்களை நாங்கள் ஊர்களிலே விழிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன், ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுத்தி ஒரு சிலர்கள் அவர்கள் பெரும் துவேசத்தை எழுப்பி பெரிய பூகம்பமாக மாற்ற பார்க்கின்ற கட்டத்திலே நாம் இதை விட்டுக் கொடுக்க கூடாது. நாம் இந்த நாட்டில் உள்ளவர்கள் என்று நாங்கள் தைரியப்பட்டு நாங்கள் ஏதாவது பிரச்சனையை எடுத்து வைப்போம் என்றால் எமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய 95% மக்களும் மறுபக்கத்திலே சாந்து விடுவார்கள், மறுபக்கத்துக்கு திரும்பி விடுவார்கள். விளை நிலைமைகளை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடும். எனவே பொறுமையாக இருந்து நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த மதகுருவும் எமக்கு மிக முக்கியமாக சொல்லிக்காட்டிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் புத்திசாலிகளாக செயல்பட வேண்டிய காலம். எனவே இவை அனைத்துக்கும் அந்நிய சில சக்திகள் இந்த நாட்டிலே புகுந்து எமக்கு மத்தியிலே பிரச்சனைகளை எடுத்து பிரச்சனைகளை ஆழமாக ஆக்கி பூதகம்பமாக ஆக்கி எம்முடைய பொருளாதாரத்தை மட்டுப்படுத்த வேண்டும், இல்லாமலாக்க வேண்டும், ஒழித்து கட்ட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேதான் அந்த சில வெளிநாட்டு சக்திகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக அரசியல்வாதிகள், ஒரு சில அரசியல்வாதிகள் முஸ்லீம்களை கருவப்பொலையாக பாவிக்கின்றார்கள், ஒரு சில அரசியல்வாதிகள் முஸ்லீம்களை வைத்து குளிர்காய பார்க்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எமக்கு அரசியல் என்பது மார்க்கம் அல்ல, இதை உணர வேண்டும் ஒவ்வொருவரும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரும் உணர்வோம் என்றால் அரசியலை சிலர்கள் மார்க்கமாக நினைத்து இதுதான் எனக்கு என்று செயல்படுவதால் தான் அங்கே பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. எனவே இந்த நிலைமையை விட்டு நாங்கள் மாறி நாட்டுக்கு எது உகந்ததோ, ஊருக்கு எது நல்லதோ அவைகளிலே தான் செயல்பட வேண்டுமே தவிர அரசியலை மார்க்கமாக இபாதத்தாக நாங்கள் மேற்கொள்ளக் கூடாது என்பதை ஒவ்வொருத்தருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அரசியலை வைத்து எம்மை பிளவுபடுத்தி எம்மை சின்ன பின்னமாக்க பார்க்கின்றார்கள், எம்மை வாத்து குளிர்காய பார்க்கின்றார்கள். இதை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும், இதை ஒவ்வொருத்தருக்கும் தெளிவுபடுத்த வேண்டும். அடுத்த கட்டமாக அன்புக்குரியவர்களே, சென்ற காலங்களிலே பாலர் பாடசாலையில் இருந்து முண்டசூரியில் இருந்து யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் மட்டும் மட்டம் வரைக்கும் எம்மை பற்றி மோசமான நச்சு கருத்துகள் இந்த நாட்டிலே பதிய வைக்கப்பட்டு விட்டது. ஒரு சில தீவிரவாதிகளினால், சுவேசதாரிகளினால் எம்மை பற்றி மோசமான கருத்துகள் பதிய வைக்கப்பட்டு விட்டது. அதை லேசாக அளிக்க முடியாது. அப்படியான அந்த மோசமான கருத்தும் நாளுக்கு நாள் எம்முடைய ஒரு சிலர்களுடைய நடவடிக்கை காரணமாக அது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நிலைமைகளை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட்டு வாழ்க்கையிலும் ஒவ்வொருவரும் நினைத்துத்தான் அவைகளை மாற்ற வேண்டுமே தவிர இல்லாமல் அதை ஒரு நாளும் மாற்ற முடியாது என்பதைத்தான் நாங்கள் விளங்க வேண்டியிருக்கிறோம். அதற்கு தூகமிடக்கூடியதாகத்தான், அதற்கு எண்ணெய் ஊட்டக்கூடியதாகத்தான் எம்முடைய ஒரு சில சிலர்களுடைய நடவடிக்கை. அண்மையிலே கூட நடந்த சில விஷயங்கள், கல்யாணம் முடிக்கின்றார்கள் சில வாலிபர்கள், பசப்பு வார்த்தைக்கும் அவர்களுடைய தோல் வெள்ளைக்கும் அவர்களுடைய அரை நிர்வாண உடுப்புகளுக்கும் ஏமாந்த சில வாலிபர்கள் அந்நிய பெண்களை திருமணம் முடித்து அவர்கள் இடை நடுவிலே இஸ்லாத்துக்கு எடுக்கிறோம் என்ற ஆதங்கத்திலே பெரிசாக பேசிக்கொண்டு அவர்களுடைய ஆசைக்கு அடியபடி வைத்து ரெண்டு மூன்று குழந்தைகளோடு கடைசியிலே நடு தெருவிலே விட்டு விடுகின்றார்கள். அப்படியாக விடக்கூடியவர்களை அவர்களுடைய குடும்பமும் ஏற்றுக்கொள்கின்றதில்லை, எம்முடைய குடும்பமும் ஏற்றுக்கொள்கின்றதில்லை. நடுத்தருவிலே இருக்கின்ற பொழுது அவர்களுடைய மதஸ்தலங்களுக்கு தெரிவித்து போயா நாட்களிலே ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே இதோ முஸ்லீம்கள் கேவலமான சாதி, கேவலமான ஒரு ஜாதி, இந்த நாட்டிலே கீழ்த்தரமான சாதி, இந்த முஸ்லீம்கள் செய்யக்கூடிய வேலை, எம்முடைய பெண்களுக்கு செய்யக்கூடிய அட்டகாசம் அநியாயம், ரெண்டு மூன்று குழந்தைகளோடு நடுத்தெருவிலே விட்டுவிட்டார்கள் என்று அங்கே சொல்லப்படுகின்ற பொழுது எம்மை பற்றி இருக்கக்கூடிய தப்பு அபிப்பிராயம் அங்கே இன்னும் கூடி நாளுக்கு நாள் எம் மீது மோசமான கருத்துகள், மோசமான விளைவுகள் ஏற்படுவதற்கு இப்படியானவைகள் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ பேர்கள் பள்ளி வாசலுக்கு வருகின்றார்கள், ஜம்யத்துலமாவை நாடி வருகின்றார்கள், பையம்மே நாடி வருகின்றார்கள், இப்படியாக இயக்கங்களை நாடி வந்து இதோ உங்களோட சகோதரர் எனக்கு செக்கை எடுத்துட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணி விட்டுட்டாரு, திரும்ப சல்லிய தாரார் இல்ல. இந்த அநியாயம் சென்ற கிழமைகள் கூட, அதாவது அவர்களுடைய மதகுருமார்களோடு மஞ்சள் புடவையோடு வந்து அங்கே நிற்கின்றார்கள் நின்று இதோ அநியாயம், இந்த சாமான் எடுத்துட்டு இவ்வளவு நல்ல முன்னேறி வந்தவர் 15 லட்சம் ரூபாய் கடன் தரணும், 3 வருஷமாக கேட்கிறோம், உங்களோட பள்ளியால் ஏதாவது செய்யணுமண்டா, செஞ்சு தாங்களே, இவர் வாகனத்தை எடுத்துட்டு ஏமாத்திட்டாரு, இப்படி செஞ்சிட்டாரு, மோசமான தந்துட்டாரு. அன்புக்குரியவர்களே, வாகனம் என்றும் வியாபாரம் என்றும் செக் என்றும் திருமணம் என்றும் சொல்வதென்றால் மிம்பரிலே சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சில வாலிபர்கள், ஒரு சில சகோதரர்கள், ஒரு சில வியாபாரிகள் செய்கின்ற மோசமான செயல்பாடுகள் அவர்களுடைய போயா தினங்களிலே இவைகள் எடுத்து காட்டப்படுகின்றது. அதோ அங்கே எம்மை பற்றி இருக்கக்கூடிய குரோதங்கள் விரோதங்கள் அங்கே குறைகிறதில்ல, இன்னும் பெசர் கூடிக்கொண்டே போய் நாளுக்கு நாள் எம்மை பற்றி மோசமாக நினைப்பதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இது மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான விடயங்கள் எம்மை பற்றி நாளுக்கு நாள் தப்பு அபிப்பிராயங்கள் எழுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதை ஒரு சிலர்களால் முகம் கொடுக்க முடியாது, இதை ஜம்மியத்துலமாவினால் மாத்திரம் முகம் கொடுக்க முடியாது. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊர்களிலேயும் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள், உலமாக்கள், நிர்வாகிகள், துறை சார்ந்தோர்கள், ஏனையோர்கள் ஒன்று சேர்ந்துதான் நாம் ஒவ்வொருவரும் இந்த வேதயங்களுக்கு முகம் கொடுத்தால்தான் நாளடைவில் இந்த நிலைப்பாட்டிலே எம்மை பற்றியுள்ள தப்பு அபிப்பிராயங்கள் களையப்பட்டு புற மதத்தவர்கள் உள்ளங்களிலே நல்ல அபிப்பிராயங்களை ஏற்படுத்த முடியும் என்பதைத்தான் இந்த குத்துபாவிலே சொல்லிக் கொள்கிறேன். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான நிலைப்பாட்டிலே நாம் இந்த நாட்டிலே நாம் என்ன செய்வது, இதற்கு என்ன நடவடிக்கை எடுப்பது, எம்மவர்கள் மத்தியில் எப்படி போடுவது? கண்ணியமானவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே மக்காவிலே வாழுகின்ற பொழுது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்தது. இந்த நிலைப்பாடுகளை நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுமாமத், அதாவது சுமாமத் இப்னு உஸால் என்று சொல்லக்கூடிய யஹூதியை பள்ளிவாசலிலே கட்டி வைத்தார்கள். 3 தினங்கள் கட்டப்பட்டது. அந்த நேரத்திலே கடைசியாக 3வது தினம் அவிழ்த்துவிடப்பட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன? அன்புக்குரியவர்களே, எனக்கு வெறுப்பான ஊர் மதீனா, வெறுப்பான மார்க்கம் இஸ்லாம், வெறுப்பான முகம் முஹம்மதுடைய முகம் என்று சொன்னவர் கடைசியாக சொன்ன வார்த்தை தான், எனக்கு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு எனக்கு விருப்பமான ஒரு மதீனா, விருப்பமான மார்க்கம் இஸ்லாம், விருப்பமான முகம் முஹம்மதுடைய முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 3 நாள் சிறை கைதியாக கட்டி வைக்கப்பட்டிருந்து அங்கே விடப்பட்ட பொழுது சொல்வதாக இருந்தால் உத்தம சஹாபாக்கள் அந்த அந்த யஹூதியுடன் சுமாமத் இப்னு உஸானுடன் எவ்வளவு அழகாக பண்பாக நடந்திருப்பார்கள் என்பதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். எம்முடைய வீடுகளிலும் எம்முடைய கடையிலும் எத்தனை அந்நிய புறமதத்தவர்கள் வேலை செய்கிறார்கள், எத்தனை பேர் எங்களுடைய கையிலே இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் எம்முடைய பண்பாடு எவ்வளவு தூரம் மோசமாக இருக்கிறது, நாம் எவ்வளவு தூரம் எம்மை சீர்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இவைகளிலிருந்து புரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய அநியாயத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள். நபி அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், மண்ணை எடுத்து வீசினார்கள், சூனியக்கார் என்று சொல்லப்பட்டார்கள், மோசமானவர் என்று சொல்லப்பட்டார்கள், ஒட்டக குடல்கள் போடப்பட்டது, நபியுடைய மகளார் ஜைனபுக்கு அவருடைய அம்பு எரியப்பட்டு கற்பம் அப்படியே களையப்பட்டது, கப்பம் அப்படியே களையப்பட்டது. சுவைபை அபித்தாலிபிலே நபி அவர்கள் அவர்களும் சஹாபாக்களும் அழைக்கப்பட்டு 3 வருஷங்கள் அழைக்கப்பட்டார்கள். அங்கே அழுக அழுக சத்தம், அந்த தாங்க முடியாமல் பசியில பட்டறியில இலைகுலைகளை தின்றார்கள். அங்கே அவர்கள் பட்ட கஷ்டம் அழுத அழுக மக்காவுக்கு கேட்டது. சின்ன குழந்தைகள் அலுவலை பார்த்து பெரியவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். அங்கே சாப்பிடுவதற்கு இல்லாமல் அவ்வளவு சிரமப்பட்டார்கள். அப்படி சிரமப்பட்டு கூட மக்காவுடைய வெற்றிக்கு நபி அவர்கள் வந்த பொழுதோ, மக்காவுடைய வெற்றி அங்கே ரத்தம் சிந்தாமல் கைப்பற்றிய பொழுது நபி அவர்களுக்கு முடியும், இவன் எல்லாத்தையும் வெட்டி போடுவோ, கொத்தி போடுவோ, இவன் எல்லாம் அநியாயம் செஞ்சவன், துரோகம் செஞ்சவன், சுவாய்பு அடித்தாறு விலங்களை அடைச்சி வச்சு கொண்டிருந்தவர்கள், இவங்க இந்த மாலுக்கு அம்பறிந்தவர்கள், என் ஒட்ட குடல்ல உடம்பில் ஒட்டக குடலை போட்டவன், இவனை பெற்று சொல்லிருந்தா எல்லாத்தையும் கத்தம் செஞ்சிருப்பாங்க சஹாபாக்கள், எல்லாத்தையும் துண்டு துண்டு அறிஞ்சிருப்பாங்க. சுபஹானல்லாஹ், குலத்தின் குண்டு உத்தமர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் மன்னித்தார்கள். அன்புக்குரியவர்களே, எல்லோரையும் மன்னித்தார்கள். எங்கட மார்க்கம் மன்னிக்கக்கூடிய மார்க்கம், எங்கட மார்க்கம் விட்டுக் கொடுக்கூடிய மார்க்கம், எனக்கு மார்க்கம் மனித நேயக்கூடிய மார்க்கம், எமக்கு எம்முடைய மார்க்கம் அன்பு செலுத்தக்கூடிய மார்க்கம், எமக்குடைய மார்க்கம் மன்னிக்கக்கூடிய மார்க்கம். இதைத்தான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு காட்டினார்கள். நாங்க முஹம்மதுடைய உம்மத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் என்று சொல்கிறோம், ஆனா எங்கள்கிட்ட என்ன பண்பாடு இருக்குது, எங்கள்கிட்ட என்ன பண்பாடு இருக்குது, சின்னொரு காலத்துக்கும் உங்களோட மூஞ்சையும் பார்க்க மாட்டேன், உங்க வீட்டுக்கு வரமாட்டேன், உங்க மையத்துக்கும் வரமாட்டேன் என்று சபதமிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். உபை இப்னு ஸலூல், அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு ஸலூல், அன்புக்குரியவர்களே, நபி அவர்களுக்கு அநியாயம் செஞ்சவன், முனாபிக்குடைய தலைவன், மிக மோசமானவன், நபி அவர்களை கொலை செய்வதற்கு எத்தனைத்தவன், மோசமான ஒருவன் கடைசியாக சொல்கிறான், ஏந்த மையத்தை நபிதான் தொழுவிக்கணும், ஏந்த ஜனாதாவை நபியுடைய ஜும்பாவாலதான் கபர் செய்யப்படணும் என்று சொன்ன பொழுது மௌத்தாயிட்டான், ஓடோடி வாரான் மகன், பண்டு வாப்ப மௌத்தாகிட்டாங்க, ரெண்டு வசியத்தை செஞ்சாங்க, உங்களை நீங்க தான் தொழுவிக்கணும் நபியே, உங்களோட ஜுப்பாவால கபன் செய்யப்படணும். எழுப்பிட்டாங்க நபி, அவங்க தொழுவிக்க போறது கிளம்பிட்டாங்க. உமர் அலி அல்லா புடிச்சு இழுக்கிறாங்க, இவனுக்குமா தொழுவிக்க போறீங்க? சுபஹானல்லாஹ், இந்த நேரத்தில் வானலோக தலைவர் ஜிப்ரீல் வழி எடுத்துட்டு வாரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒன்றும் செய்ய முடியாது, தொழுவிக்காத அந்த காபிர் மீது உட்கார்ந்துட்டாங்க. பின்னால யோசிச்சாங்க, ஜுப்பாவால கவனாவது செய்வோம், அதற்கொண்டாவது விமோசனம் கிடைக்கட்டும் என்று ஜுப்பாவை எடுத்துட்டு போறாங்க. ஜனாசா குழியில வைக்கப்பட்டுட்டு ஜனாசாவை வெளியில் எடுத்து நபியுடைய ஜுப்பாவால் கவனம் செய்து அடக்கம் செய்யப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, இதுதான் எங்கட நபியுடைய பண்பாடு. நபி கன்னியாயம் செய்த, நபிக்கு துரோகம் செய்த இப்படி மோசமானவனை கூட மன்னித்த உத்தமர் தான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவன் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடைபெறக்கூடிய நேரத்தில் அங்கே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. நல்ல பெரும் திறமசாலி, ஆற்றல் படைத்தவன், இஸ்லாத்தை கொச்சப்படுத்தக்கூடியவன், இஸ்லாத்துக்கு ஏற்றக்கூடியவன், அல்லாஹ்வுக்கு நபிக்கு ஏற்றக்கூடியவன், அந்த சஹல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவன். அன்புக்குரியவர்களே, வந்து சொன்னான், இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில முஹம்மது இடத்தை வச்சுட்டு ரசூல் இடத்தை வச்சுங்க, முஹம்மது பின் அப்துல்லா மட்டும் எழுதுங்க, ரசூல் இடத்தை வெட்டுங்க என்று சொல்லி பிடிச்சான். அதுக்கு பின்னால அழுகல் கோபம் அடைஞ்சாங்க. உடனே எந்தாலும் கூட நபியுடைய கத்தில் அடிச்ச சொன்னாங்க, அடிச்சுட்டாங்க, ரசூலை வெட்டிட்டாங்க, முஹம்மதை மட்டும் வச்சாங்க. இப்படியாக இருந்தவன் பத்ருடைய யுத்தத்தில் குடிபட்டு விட்டான், பத்ருடைய யுத்தத்தில் குடிபட்டு விட்டான். சந்தர்ப்பம் இது, அன்புக்குரியவர்களே, உஹதுடைய யுத்தத்தில் குடிபட்டு விட்டான். சந்தர்ப்பம் மர்ரலியல்லா சொன்னாங்க, சஹலிபின் அம்ரு குடிபட்டிக்கிறான், யார சொல்ல இவன பல்லெல்லாம் உடைச்சிக்குவோம், இவன் தான் இஸ்லாத்துக்கு ஏத்தினவன், இவனுக்கு அப்ப இவன் பெரிய பேச்சாளி, இவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாம போய்ச்சிடும், எல்லா பல்லையும் உடைச்சிட்டுருவோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு சொன்ன பொழுது எங்கட காலத்தில் சொல்வது என்று சொல்லியிருந்தால், அந்த சேனாக்களை பத்தி சொல்கிறோம், அந்த சேனாவை விட மோசமானவர் தான் சஹல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவன், மிக பயங்கரமாக இருக்கக்கூடியவன். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் சும்மா விட்டுடுங்க, பின்னால் இவர் இஸ்லாத்துக்கு வருவார், ஆதரவாக இருந்தால் அது பெரிய கைதுகள் ஏற்படும் என்று சொன்னார்கள். அப்படியே விடப்பட்டால் ஒன்றும் அநியாயம் செய்யல, பின்னால் இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்டான் அந்த சஹல் இப்னு அம்ர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு கண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிட்டார்கள், ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது, கேள்விப்பட்டவர்கள் மசங்கி விழுந்துட்டாங்க, சிலர்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க, சிலர் அங்கே சிலர்கள் மதம் மாறுகின்றார்கள், சிலங்கள் தக்காத்து கொடுக்க மறுக்கிறார்கள். பயங்கரமான கட்டத்தை அங்க மதீனமா நகர் அடைகிறது. நபியுடைய மௌத்த கேள்விப்பட்டு இதற்கு பிறகு இஸ்லாமே இல்லை என்று சொல்ல அளவுக்கு மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த கட்டத்தை சமாளிக்க யாரும் இல்ல, மக்காவுடைய அமீர் இருக்கிறாரு, மதீனாவுடைய அமீர் இருக்கிறாரு, அந்த அமீராலையும் சமாளிக்க முடியாது. எல்லோரும் மசூரா செய்து சஹல் இப்னு அம்ர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. ஏற்றதுக்கு பிறகு தான் நபியுடைய மௌத்து நடக்குது. இப்ப சஹல் அம்ரு, சஹல் இப்னு அம்ரு நல்ல பேசக்கூடியவரு, பேச்சாட்ட உள்ளவரு, அவருக்கு கொடுக்கப்பட்டது. சுபஹானல்லாஹ், அந்த மதீனாவுடைய நிலைமைய, நபியுடைய மௌத்துடைய நிலைமைய சமாளித்த ஒருவர் என்றால் அந்த சஹல் இப்னு அம்ரு தான். சுபஹானல்லாஹ், அன்புக்குரியவர்களே, அன்று நபி அந்த உமர் ரலி அல்லாஹு பேச்ச கேட்டு அங்க உடைக்கப்பட்டிருந்தால் எந்த பிரயோசனம் இல்லா போய்த்திருக்கும். எனவே இஸ்லாம் என்பது தூர நோக்கோடு செயல்படக்கூடிய ஒரு மார்க்கம், மன்னிக்கக்கூடிய மார்க்கம், அன்பை காட்டக்கூடிய மார்க்கம், இரக்கத்தை காட்டக்கூடிய மார்க்கம், மனித நேயக்கூடிய மார்க்கம். மேலான சோகர்களே, வரலாறை சொல்வதாக இருந்தால் அன்புக்குரிய மேலான சோகர்களே, எனக்கு பத்துகு மக்காவுடைய படிப்பிலே போதும், மக்காவுக்கு நுழைந்த பொழுது நபி அவர்கள் எல்லாரையும் மன்னித்தார்கள், ஏசியவர்கள், அடித்தவர்கள், தன்னுடைய மகனுடைய கற்பத்தை கலைத்தவர்கள் எல்லாரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள். அப்படியாக மன்னிக்கக்கூடிய மனப்பாங்குள்ள மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இன்று நாடலாவிய ரீதியிலே நடைபெறக்கூடிய செய்திகளை நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு பயங்கரமான கட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கட்டத்திலே ஒருவரால் மாத்திரம், ஒரு கூட்டத்தால் மாத்திரம், அல்லது உலமாக்களால் மாத்திரம் சமாளிக்க முடியாது. அனைவர்களும் சேர்ந்து ஒவ்வொரு ஊர்களிலேயும் நாம் எம்முடைய பண்பாடுகளை சீராக்க வேண்டும். மேலான சூழ்களே, எம்முடைய அகலாக்குகளை சீராக்க வேண்டும். அகலாக்க என்று சொல்லக்கூடிய ஆயுதம் தான் நம்மிடத்தில் இருக்கிறது. அடுத்ததாக துவா என்ற ஆயுதம், துவா ஏற்படுத்துவதற்கு எமக்கு மத்தியிலே இபாதத்துகள் அதிகரிக்கப்பட வேண்டும், ஹலால் ஹராம்களிலே பேணுதல் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, 1962 ரோஹிங்யாவிலே பர்மாவிலே அபுல் ஹசன் அலி நதிபர் அஹமமுல்லா அவர்கள் போய் அந்த மக்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் வியாபாரத்திலும் தொழிலிலும் கொடுக்கல் வாங்கலிலும் நீங்கள் ஊறி போய் இமாதத்துகளை அமல்களை மறந்திருக்கிறீர்கள். மோசமான விளைவுகள் எதிர்காலத்திலே நாங்கள் அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும், அதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். இப்படியே போனால் அல்லாஹ்வுடைய பயங்கரமான சோதனை ஏற்படும் என்று சொன்னார்கள். அதுதான் என்று அனுபவிக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த நிலைமைகள் எம்முடைய நாட்டிலே உருவாகிவிடக் கூடாது. இந்த நிலைமைகள் ஏமாற்றும் துரோகமும் அநியாயமும் பண்பாடு கெட்ட நிலைப்பாடுகளும் எமக்கு மத்தியிலே புலவும் எமக்கு மத்தியிலே ஒற்றுமையில்லாத தன்மைகள் நீடிக்கும் என்று சொல்லியிருந்தால், ரோஹிங்யாவை விட சிரியாவை விட பலஸ்தீனத்தை விட லிபியாவை விட மோசமான நிலைமை இந்த நாட்டிலே நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அதற்கு முன்பதாகத்தான் எம்முடைய ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு தனிநபரும் ஒவ்வொரு ஊர்களும் ஒவ்வொரு டவுன்களும் ஒவ்வொரு நகர்களும் அன்புக்குரிய மேலான சொல்லே சீராக வேண்டுமாக இருந்தால் நாம் ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையோடு, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, கடையிலே வேலை செய்யக்கூடிய வேலையாட்களாக இருந்தாலும் சரி, திருவியில் ஓட்டக்கூடிய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, இறைச்சி கடை செய்யக்கூடிய இறைச்சி வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, புலத்து வியாபாரம் செய்ய போகக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, பேமெண்ட் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வாகனத்திலே ஓட்டிச் செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அன்புக்குரியவர்களே, நைக்கடை செய்யக்கூடிய நைக்கடை இரவு கடை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரும் அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, எம்மிடத்திலே பண்பாடுகளை வளர்க்க வேண்டும். பிறமத சகோதரர்களோ நல்ல பண்போடு நடந்து கொள்ள வேண்டும். ஏமாத்து துரோகம் அநியாயம் செய்வதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் நல்ல நல்ல அஹ்லாக்குகளை வெளிப்படுத்தி அவருடைய உள்ளங்களை மிகைக்க முடியுமோ வெல்ல முடியுமோ அந்த அடிப்படையிலே கடையில் இருக்கக்கூடிய முதலாளியும் செயல்பட வேண்டும். சென்ற காலங்களிலே இருந்த முதலாளிமார்கள் கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்மார்களை, அவர்களது கடைக்கு சாமான் வேண்டக்கூடிய வரக்கூடியவர்களை வாங்க உட்காருங்க என்று சொல்லி அவர்கள் தெரிந்த அந்தந்த பாசையிலே அவர்களுக்கு சொல்லி, எப்படி சுகம் உங்களை எங்க துறை வர இல்ல, அல்லது துறை வந்தால் நோன வர இல்ல, அல்லது மகள் என்ன படிச்சு முடிச்சுட்டா, மகன் படிச்சு முடிச்சுட்டா, கேம்பஸ் முடிச்சுட்டா, அல்லது கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்களா என்று குடும்பங்களை எல்லாம் விசாரிப்பார்கள். ஒரு சில முதலாளிமார்கள் செய்கின்றார்கள். அப்படி விசாரித்து உட்கார வைத்து குளிர்பானம் கொடுத்து அல்லது தேநீர் கொடுத்து அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்வார்கள், கடையில் வேலை செய்யக்கூடிய சாமான கூடப்பா எங்களுக்கு துறை வந்திருக்கிறாரே அங்கே கொடுத்தால் விலை கூட முதலாளி என்று சொன்னால் கூட உன்னிட்ட சல்லியா கேட்டும் உன்னிட்ட பணமா கேட்டும் எடுத்துட்டு போவே என்று சொல்லி அவர்களுடைய மனதை குளிர வைத்து அவர்களுக்கு வியாபாரம் செய்த காரணத்தினாலேதான் கொழும்பிலும் கண்டியிலும் குருநாகரிலும் புத்தளத்திலும் ரத்னபுரையிலையும் அன்றாதபுரத்திலும் கொளன் நறுவையிலும் நடு டவுன்ல மெயின் டவுன்ல பள்ளியை கட்டினோம். அன்புக்குரியவர்களே, எமக்கு எல்லா 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 சலுகையும் இந்த நாட்டிலே கிடைத்தது. ஏன் புறமத மக்களோடு நல்ல பண்போடு பழகினோம், அன்போடு பழகினோம், வரக்கூடிய கஸ்டமர்களை எம்முடைய கடைக்கு வர உபசரித்தோம், குடும்பம் போல பார்த்து அவர்களுக்கு சாமான்கள் விற்றோம், விலை குறைத்து கொடுத்தோம், நம்பிக்கைக்காக நாட்டு பகுதியில் தேங்காயை வைத்து காணியை வைத்து முதலாளி இந்த சல்லியை வச்சு கொள்ளுமோ, ஏண்ட மகளிட கல்யாணம், ஏண்ட வீடு கட்ட வேண்டியது அந்த நேரத்துக்கு கேட்கிறோம் என்று எம்மை வங்கிகளாக பயன்படுத்தியவர்கள் தான் இந்த நாட்டிலே முஸ்லீம்கள். இன்று நம்பிக்கையும் நாணயத்தையும் இழந்து ஏமாற்றும் துரோகம் செய்யக்கூடியவர்களாக மாறிய காரணத்தினால் தான் இன்று எமக்கு எதிராக கல்லும் பொல்லும் வாளும் வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நிலைப்பாட்டை மாற்றி எம்முடைய நிலைப்பாடுகள் பாதையிலே போகின்ற பொழுது வாகனம் மாற பார்க்கிறதா முஸ்லீம் என்று தெரியும் காட்டிக்கொண்டிருக்கிறோம், அவனை அனுப்பிவிட்டு நாம் போகிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு வாகனம் படுதாக இருக்கிறது, நின்று ஏதாவது உனக்கு செய்ய வேண்டுமா, அவருக்கு செய்வது உதவி செய்ய முடியுமா என்றால் செய்து கொடுப்பது. நாட்டுக்குள்ளே ஊர்களுக்குள்ளே நாம் வாகனத்திலே போய்கொண்டிருக்கிறோம், நிறுத்தி டவுனுக்கு தான் போறேன், நீங்களும் வாகனம் ஏறிக்கொள்ளுங்கோ என்று வாகனத்திலே ஏற்றி கொண்டு போய் அன்புக்குரியவர்களே, இப்படி எந்தெந்த அமைப்புகளிலே உதவிகள் ஒத்தாசைகள் புரிய முடியுமோ அந்த அடிப்படைகளிலே நாங்கள் புரிவது மட்டுமல்ல, அவர்கள் பொறாமைப்படக்கூடிய விதத்திலே எம்முடைய கல்யாணம் காட்சிகளோ எம்முடைய வீடு கட்டுவதோ பள்ளி கட்டுவதோ, பள்ளிகளை என்றால் அவர்கள் இருக்கக்கூடிய கூடுதலாக இருக்கக்கூடிய பகுதியிலே உள்ளுக்கு பள்ளியை பார்த்தால் அசிங்கமாக இருக்கிறது, வெளியிலே பார்த்தால் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு செலவழித்து மினாராக்களை உயர்த்துகிறார்கள், அவர்களுக்கு பொறாமைகள் வராமல் இருக்குமா என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கவலைப்பட்டு இருக்கிறோம். அது மட்டுமில்லை, எம்முடைய ஸ்பீக்கர்களை தொழுகைக்கும் பயானுக்குமாக பாவித்து அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லி அதுகளிலே பயான் செய்யப்படுகிறது. அதன் மால உப்பார் என்ற வார்த்தையும் மோசமான வார்த்தையும் எத்தனையோ பேர்களுக்கு தமிழ் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளங்கள் நிந்திக்கக்கூடிய வகையிலே கொத்துவாக்களும் பயான்கள் சில அமைகின்றது. அது மட்டுமல்ல, அவர்கள் அதாவது பாங்கிக்கு பாவித்தால் பாங்கிற்கு பாவிப்பது கூட ஒரு அளவோடு இருக்க வேண்டும் என்ற கட்டத்திலே அதாவது பயானுகளுக்கும் தொழுகைக்குமாக சில ஊர்களை ஸ்பீக்கர் பாவித்து அவர்களை தொந்தரவு செய்யப்படுத்துகிறோம். அன்புக்குரியவர்களே, எம்முடைய சிறுதானி அங்கே மஞ்சள் பிடிச்சுக் கொண்டாங்க, இங்கே மஞ்சள் இரண்டடியை பிடிச்சுக் கொண்டாங்க. ரோட்டில் உள்ளது நாலடி ரோட்டால் திரிவிலும் போக முடியாது. ஜனாசா ஒன்று வந்துட்டா, கல்யாணம் ஒன்று வந்துட்டா, ஏதாவது ஒரு பங்கன் வந்துட்டா நடு ரோட்ல அங்கே வாகனத்தை நிறுத்தப்படுகிறது. பள்ளியோ அந்த பள்ளிக்கு மாஞ்சமாத்துக்கு போவதற்காக ஓடி வந்து நடு ரோட்டிலே வாகனத்தை நிறுத்திவிட்டு அங்கே இமாஞ்சமாத்துக்கு போகிறார். இப்படியும் ஒரு இமாஞ்சமாத்து தேவைதானா? மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டு அநியாயம் செய்து கொண்டு அன்புக்குரியவர்களே, கல்யாணம் காட்சிகளாக இருந்தாலும் அகிலங்கை ஜெம்யத்துலமா வேண்டிக் கொள்வது, இந்த காலகட்டத்திலே உங்களோட கல்யாணங்களை ஏந்தளவு சிறுசாக்குங்க, பன்சன்களை சிறுசாக்குங்க, மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய விதத்திலே நடக்காமல் இருப்பதுதான் எங்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படையிலே பொது இடங்களிலே நாங்கள் ஆஸ்பத்திரியாக இருக்கலாம், பஸ் ஸ்டாண்டிலாக இருக்கலாம், வங்கியிலாக இருக்கலாம். எமது ஒரு சில சகோதரர்கள் போலின் பாய்வதிலே அவர்கள் பிஎச்டி செய்திருக்கிறார்கள். இங்கே இருப்பார்கள், அடுத்த வரிசை அங்கே முன்னாலே நின்று விடுவார்கள். இப்படியாக மற்ற மக்களுடைய உள்ளங்களை நிந்திக்கக்கூடிய முறையிலே போலின் பாய்வதும் டெலிபோன் பேசுவதும், பஸ்ஸிலே போனால் ட்ரெயினிலே போனால் பொது இடங்களிலே டெலிபோன் பேசி மற்றவர்களையும் தூக்கத்தையும் கலத்தி அவர்களையும் அவரது மனசை நோவடிக்கக்கூடிய இப்படியான செயல்பாடுகள் மேலான சகோதரர்களே. அது மட்டுமல்ல, எம்முடைய சில ஒரு சில வாலிபர்கள் வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் மற்ற மதத்தவர்களை பற்றி நிந்திக்கக்கூடிய மோசமான கருத்துக்களை ஏசி பேசி அவர்கள் சவுண்டிலையும் பேசுவதிலும் எழுத்திலும் செயல்படுவதும் இந்த நாட்டிலே இன்னும் பிரச்சனைகளை கூட்டுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த நாட்டிலே வாழக்கூடிய பெரும்பான்மை சகோதரர்கள் மிக நல்ல மக்களாக இருக்கின்றார்கள், அவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் தான் அவர்களை நாசப்படுத்தி விட்டோம். நாம் தான் அவர்களை அதாவது எம் மீது துவேஷம் கொள்வதற்கு காரணகர்த்தாவாக எம்முடைய செயல்பாடுதான் அமைந்துவிட்டது. அன்பு நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பாடுகளை படித்து உபதேசத்திலே கேட்டு விளங்கி கூட நாம் புற மதத்தவர்களும் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்படாமல் இருந்து கொண்டிருப்பதாக இருந்தால் நாம் யாருடைய பிழை என்பதைத்தான் நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும். எனவே நாட்டிலே அசாதாரண நிலைமை தோண்டிக் கொண்டிருக்கிறது, எனவே பயங்கரமான நிலைமையில் இருக்கிறது, மௌனமாக போய்க் கொண்டிருக்கிறது. இதற்கு பல காரணங்கள் சொன்னேன். அந்த அடிப்படையிலே நாம் எப்படி முகம் கொடுப்பது என்றால், எம்முடைய பண்பாடுகள் எம்முடைய அகலாக்குகளை ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் வியாபாரியாக இருக்கலாம், சின்ன வியாபாரியாக இருக்கலாம், ஒவ்வொருவரும் பாதையில் செல்லக்கூடியவர்களாக இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் தன் பண்பாடுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். புற மதத்தவர்களோடு நல்ல அகலாக்கோடு நடந்து கொள்ள வேண்டும். நபியவர்கள் காட்டிய அகலாக்கை எம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். இதை கொண்டுதான் இந்த நாட்டுடைய நிலைப்பாடுகள் சீராகுமே தவிர வேறு எதற்கொண்டும் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்படுவதற்கு வல்லவனல்லா எம் அனைவருக்கும் அருள்புரிவானாக. யாழ்நாடு பாவங்களை மன்னித்தல்வாயாக, எம்மை பொருந்திக் கொள்வாயாக, நல்லோர்கள் பட்டியலே சேர்த்துக் கொள்வாயாக, இந்த நாட்டிலே சாந்தியை சமாதானத்தை ஏற்படுத்தி தருவாயாக, நிம்மதியை ஏற்படுத்தி தந்தல்வாயாக. பிரதமர் மக்களோடு அன்பு நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தார்களோ அந்த முறையிலே நல்ல முறையிலே நடந்து கொள்வதற்கு நீ அருள் புரிவாயாக. இந்த நாட்டிலே அமைதி ஏற்படுத்தி தந்தல்வாயாக. நாயின் இமக்கமத்திலே ஒற்றுமை ஏற்படுத்தி தந்தல்வாயாக. அமல் உள்ளவர்களாக உன்னின்பக்கம் கையேண்டக்கூடியவர்களாக எம்மை ஆக்கி அல்வாயாக. எம்முடைய கடைசி முடிவை ஈமானுடன் ஆக்கி தருவாயாக. எம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக.